ஒன்று யோவான் 2வது அதிகாரம் 17 முதல் 29 முடிய. உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பிள்ளைகளே, இது கடைசி காலமாயிருக்கிறது. அந்திக்கிறிஸ்து வருகிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்திக்கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாக இருக்கவில்லை. நம்முடையவர்களாக இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதினாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டா இராதென்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதரிக்கிறனே அல்லாமல் வேறே யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. குமாரனை மறுதளிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல. குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாயிருக்கிறான். ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். நீங்கள் அவனாலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அவர் நீதியுள்ளவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள் என்று. அன்பிதாவே, நாங்கள் மறுபடியும் நம்முடைய சமூகத்தில் வந்து இந்த நாளில் நம்முடைய சத்தியத்தை ஆண்டவரே நாங்கள் சிந்திக்கும்படியா எங்களுக்கு பாராட்டி இருக்கிற விளக்காய் மக்கள் ஸ்தோத்திரம். அன்பிதாவே, நம்முடைய அருமையான அவைக்குரிய கிருபிகளுக்காக வழிகளுக்காய் மக்கள் ஸ்தோத்திரம். நீர்முடைய அநாதி சிநேகத்தினால் எங்களை சிநேகித்து நிபந்தனையற்ற தெரிந்து கொள்வதன் மூலமாக எங்களை நீர் நேசித்து எங்களை இந்த உலகத்தில் விதமான ஒரு விசேஷத்து அழைப்புக்கென்று எங்களை ஆண்டவர் அழைத்தது மாத்திரமல்ல, நீர் எங்களை மட்டுமாக நீர் காத்து வருகிறீர், பராமரிக்கிறீர், போஷிக்கிறீர், வழிநடத்துகிறீர். மக்கள் ஸ்தோத்திரம். நின்றதாவே நாங்கள் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு உம்மிடத்தில் அன்பு வரத்தக்கதாக எங்களுக்கு உடைய ஆவியானுடைய துணையை இன்னும் அதிகமாய்த்தான் விதமாக வாண்டு விரைந்த அகாப்பி அன்பு நாள் நாங்கள் மற்றவர்களை நேசிக்கத்தக்கதாக உம்முடைய அன்பு எங்களுடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அதை எங்களை வெட்கப்படுத்தாது என்று சொல்லிருக்கிறபடியாலும் இதன் மூலமாக ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் பாவத்தின் விளைவினால் ஏற்பட்டிருக்கிற எல்லா விதமான பயங்கரமான பாதிப்புகளுக்கு நாங்கள் ஆளாகாதபடிக்கு நாங்கள் வெற்றி சிறக்கவும் இந்த உலகத்தில் உமோடு கூட கொண்டிருக்கிற ஐக்கியத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளும்படியான மகத்துவமான இந்த வாழ்க்கையில் வாழவும் உம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறபடியால் மக்கள் ஸ்தோத்திரம். பிதாவே, இந்த இடத்துல உம்முடைய ஆவியானுடைய வல்லமையான செயலை கருவியாக இந்த காலங்களில் நடப்பிக்க வேண்டும் என்று சேபிக்கிறேன். உம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் உம்மையே பலியாய் ஒப்புக் கொடுத்த உம்முடைய குமாரனுடைய பலியின் மேலமாக எங்களுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிற அந்த மீட்புக்காக நம்பிக்கை காமை துதிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரை ஆக்கினைக்குட்படும்படியான பயத்தோடல்ல, உம்முடைய குமாரர்கள் குமாரத்துகள் என்று சொல்லுகிற உரிமை பாராட்டுதலோடு கூட உம்மிடத்துல கிட்டி சேரும்படியாக, அப்பா பிதாவே என்று சொல்லக்கூடிய உரிமை பாராட்டல் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியாலும், ஆண்டவரே அவிதமான உரிமை பாராட்டல் எங்களுடைய வாழ்க்கையில வெறுமையாய் நாங்கள் சொல்லும்படியான காரியமாக அல்ல, உண்மையான உணர்வோடும் பாசத்தோடும் அன்போடும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் உம்மோடு கூட இருக்கிற கொண்டிருக்கிற ஐக்கியத்தின் மூலமாய் வெளிப்பட உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த சபையினர் எழுப்பும் ஆண்டவரே, கத்தாவே இங்கு வருகிற ஆத்துமாக்களுக்காக விசேஷமாக சிந்திக்கிறோம். பேசும் பேசும் ஆண்டவரே, உடைய உள்ளத்துல கிருபையா நீர் பேசும் ஆண்டவரே. இந்த உலகத்துல பல விதமான காரியங்களினால மக்கள் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரே தேவனுக்கு எழுந்து பிரகாசிக்க கூடாதபடிக்கு காணப்படுகிற பல காரியங்களை நீர் அறியாதவர் அல்ல. எங்களுடைய சொந்த பாவ சுபாவமும் எங்களுடைய சொந்த உலகத்தின் பார்ல ஈர்க்கப்படுகிற ஈர்ப்பும் ஆண்டவரே, எங்களை விழுந்து போன மனித தன்மையும் எப்பொழுதும் எங்களுடைய ஆத்மாவுக்கு எதிராக போராடுகிறது என்பதை அறிந்திருக்கிறோம். சாத்தான் இவைகளை கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை வஞ்சிப்பதற்கு எதுவாக அவன் எப்பொழுதும் விழிப்புலவனாக இருக்கின்ற குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே அவனுடைய காரியங்களுக்கு நாங்கள் இரையாக வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும், வேதத்தின் மூலமாக சத்தியத்தின் மூலமாக நாங்கள் இவைகளுக்கு மேலாக வெற்றி சிறந்து வாழக்கூடிய உண்மையான ஒரு வாழ்க்கையை நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணினர் மாத்திரமல்ல, எங்களுக்கு அனுதின அனுபவமாக நீர் கொடுக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். இதற்கு புறம்பான எந்த ஒரு காரியத்தினாலும் இழப்புண்டு அல்லது கட்டப்பட்டு அல்லது என்னுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய உண்மையான ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழக்கூடாதபடி காணப்படுகிற இந்த சகோதரன் சோதரி இந்த இடத்துல விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று இந்த மாலையில் ஆண்டவரே என்னை நோக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையான செயலை ஆண்டவரே என் கிருபையாய் நடத்திய எந்த ஒரு ஆத்மா பாவத்தினால கட்டப்பட்டிருக்கிறேன், பாவம் என்னை அடிமைப்படுத்தி இருக்கிறது, நான் விடுதலையற்ற ஒரு மனிதன் சுயாதீனம் என்பதை நடத்த இல்லை, நான் அடிமைப்பட்டு போன ஒரு நபரை போல நான் இருக்கிறேன் சொல்லக்கூடிய எந்த ஒரு காரியமும் ஆண்டவரே இந்த இடத்துல காணப்படாதபடிக்கு நீர் இந்த இடத்துல வல்லமையான விடுதலை அனுப்பும் உயிர்மீழ்ச்சியை தான். உடைய அகாப்பி அன்பினால் எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரே. உலகத்தில் மனிதனுடைய விழுந்து போன சுபாவத்தை போல பயங்கரமானது வேறு ஒன்றுமில்லை என்பதை அறிந்திருக்கிறோம். உலகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் எங்கு பார்த்தாலும் பாவமும் பாவத்தின் விளைவுகளால் மனிதனுடைய வாழ்க்கையில் நேரிடுகிற பலவிதமான பயங்கரங்களும், ஐயோ ஆண்டவரே ஆத்மாவுக்கு எதிரடையாய் போராடுகிற பல விதமான காரியங்கள் மத்தியில சிக்கொண்டு மாட்டி தவிக்கிற பல மக்களை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உதவி செய்ய இங்கு வருகிற ஒவ்வொரு ஆத்மாவை ரட்சியும் ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத ஆத்மாக்களில் ரட்சிப்பை துரிதப்படுத்தும் நம்முடைய ஆத்ம நிலை உணரத்தக்கதாக நம்முடைய ஆவியான ஒரு வல்லமையாய் செயல்பட வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். இவற்றை விடாதிரும் ஆண்டவரே. இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் ஒன்று வாக்கு பண்ணின கத்தாவை கிருபையாயிரம் என்ன ஆண்டவரே, இந்த யூடியூப் மற்ற விதமான பணிகளின் மூலமாக கூட நம்முடைய வார்த்தை கேட்கிற நாங்கள் முகமறியாத மக்களுக்காக செய்திக்கிறோம். சத்தியம் மெய்யாலுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில விடுதலை கொடுக்கும் என்பதை பரிசுத்த ஆவியானுடைய இருதயங்களுக்குள்ளாக சாட்சி பெறத்தக்கதாக இந்த வார்த்தைகள் வசனங்களை நேர் உறுதிப்படுத்தும் ஊர்ஜிதமாக்கும் உண்மை மகிமைப்படுத்தும் ஆண்டவர். இந்த மாலையில கூட எங்களோடு கூட நீ பேசும், உங்களுடைய உள்ளங்களின் காரியங்களை அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. கிருபையா எங்களுடைய உள்ளங்களில பேசி நாங்கள் சீகுனுள்ள பலனோடு திரும்பி பார்க்கிறதால் உடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில பாதிக்க கூடாத பிடிக்க எங்களுடைய இருதயங்களானது கத்தாவே ஒரு காலம் கடினமாகவோ அல்லது உடைய வார்த்தையை உட்பிரவேசிக்க கூடாத பிடிக்க மூடப்பட்ட கதவை கொண்ட ஒரு வீட்டை போன்றதாகவோ ஏதாவது படிக்க காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தை சபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து யோவான் நிருபத்தை பார்த்து வருகிறோம். கடந்த வாரத்திலும் கூட நாம் ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரத்தில் ஒரு பகுதியை நாம் பார்த்தோம். முக்கியமாக யோவான் இந்த நிருபத்தை எழுதும்படியான காரியத்தில் எவ்விதமாக தேவனோடு கொண்டிருக்கிற உறவை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வாழுவது என்பதை குறித்த சத்தியத்தை நமக்கு எடுத்து சொல்லுகிறார். பாவம் இல்லை என்போமானால் நம்மை வஞ்சிக்கிறோம். நாம் பாவ சுபாவம் உள்ளவர்களாக இருப்பதனால பாவத்தோடு கூட போராடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் பாவத்துக்கு அடிமையானவர்களாய் வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்று யோவான் எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த இரண்டாவது அதிகாரத்தில் தொடர்ந்து அவர் பேசும் பொழுது அவர் சபையில் இருக்கிற வயதானவர்கள், பிள்ளைகள், வாலிபர்கள் என்று அருமையாய் பிரித்து பேசி எழுதுகிறதை பார்க்கிறோம். இந்த நிருபத்தை யாருக்கு எழுதினார்களோ அவருடைய வாழ்க்கையில் ஒரு உண்மையான விடுதலை அனுபவம் உண்டு என்பதை யோவான் கண்டு சாட்சியிடும் முகமாக இதை எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இதில் எவ்விதமாக அவர் கர்த்தருடைய வசனத்தை பின்பற்றுகிற வாழ்க்கையில் பூரணப்பட்டிருக்கிற அன்பை குறித்து, இன்னும் ஒளியை குறித்து பேசுகிறார். அங்கு பிதாக்களிடத்தில் அங்கே 13வது வசனத்தில் ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கானை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். இதில் ரொம்ப அருமையாக எழுதுகிறார், தேவனை அறிந்திருக்கிற பிதாக்களாக, பொல்லாங்கை ஜெயித்த வாலிபர்களாக, பிதாவை அறிந்திருக்கிற பிள்ளைகளாக அவர்களை நோக்கி பார்த்து எழுதுகிறார். இன்னுமாக 14வது வசனத்தில் சொல்றார், அங்கே வாலிபர்களுக்கு முக்கியமாக சொல்லும் பொழுது, நீங்கள் பலவான்களாக இருக்கிறதுனாலும், தேவ வசனங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும், நீங்கள் பொல்லாங்கானை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். ரொம்ப அருமையாக அதை எழுதுகிறார் இல்லை பாருங்க. அன்னைய வாழ்க்கையில் பொல்லாங்கன் எப்பொழுதும் ஒன்றாக நம்மை அவன் ஜெயிப்பான் அல்லது நாம் அவனை ஜெயிப்போம், இடைப்பட்ட காரியம் என்பது இல்லை. விளங்கிக் கொள்ள, ஒன்றாக சாத்தான் நம்மை ஜெயிக்க முடியும் அல்லது நாம் அவனை ஜெயிக்கக்கூடும். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது அவனை ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை. இதை குறித்து அவர் சொல்றாரு. ஒருவத்தில் சொல்லப்போனா, நீங்கள் பலவான்களாக இருக்கிறதுனாலும், ஒன்று அறிந்து கொள்ளுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு வாழ்க்கை என்பதை நாம் எப்பொழுதும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் அலட்சியமான மனப்பான்மையோடோ அல்லது ஆண்டுடைய வார்த்தை குறித்த அந்த உறுதிப்பாடும் நிச்சயமும் அதை குறித்த ஜாக்கிரதை மற்றவர்களாய் வாழவே கூடாது. இங்க சொல்றாரு, தேவ வசனங்களில் நிறைத்திருக்கிறதுனாலும், இது சத்தியம், இது ஆண்டுடைய வார்த்தை, இது உங்களுடைய வாழ்க்கையில பின்பற்றப்படக்கூடிய ஜாக்கிரதையும் விழிப்பையும் கொண்டதாக இருக்கும் பொழுது நீங்கள் பலமுள்ளவர்களாய் காணப்படுவீர்கள். வாழ்க்கையில நாம் எத்தனையோ சோதனைகள், நெருக்கங்கள், முக்கியமாக உலகத்தின் மத்தியில போகும் பொழுது அதனுடைய ஈர்ப்பினால இழுக்கப்படுகிற பலவிதமான நிலைகளில சாத்தான் நம்மை தடுமாற செய்துவிடக்கூடும். நம்ம விளங்கிக் கொள்ளணும், அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சாத்தானை, பொல்லாங்கானை குறித்ததான விழிப்பற்ற நிலையில் சுய நம்பிக்கையோடு நான் இதை செய்ய முடியும், நான் மேற்கொள்ள முடியும், எனக்கு ஆவிக்குரிய ஞானம் உண்டு, நான் இதை செய்வேன். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பயத்தோடு நாளில பிரவேசிக்கிற ஒரு ஆவிக்குரிய ஜாக்கிரதை தேவை. உலகத்துக்குள்ள போகிறது பண்பாக, ஆண்டவரே இந்த நாளில் நான் இந்த மத்தியில நான் போக வேண்டிய நிலையில் நான் இருக்கிறேன், ஆனால் நீர் உம்முடைய கிருபை போதும் என்று வாக்கு பண்ணி இருக்கிறதுனால இதன் மத்தியில் உம்முடைய கிருபை போதுமானதாக எனக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று நான் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் என்று அவருடைய கிருபையை சார்ந்து இந்த உலகத்தில் நீங்கள் பிரவேசிக்காமல் போவீர்களானால் சாத்தான் வெகு சீக்கிரத்தில் உலகத்தில் உலகத்தின் வேலைகளில் உலகத்தின் காரியங்களில் செயல்படுகிற வேளையில் உங்களுடைய ஆவிக்குரிய சத்துவத்தை அவன் இழுத்து விடுவான். ஹி வில் ட்ரெயின், அது அப்படியே இழுத்துருவோம். மாலையில பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய அந்த சிந்தையோ மனதோ ஆவிக்குரிய காரியங்களை குறித்ததான அந்த ஒரு உணர்வோ அற்ற நிலையில சக்கைய போல அவன் பிழிந்து உங்களை கீழே போடும். ஆனா கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படி இல்லைங்க. காலையில எழும்பும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்விதமாய் காணப்படுகிறையோ அதே நிலையில தான் மாலை மட்டுமாக காக்கப்பட வேண்டிய ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை கொண்டிருப்பதுதான் பலவானை ஜெயிக்கிறது, புல்லாங்கானை ஜெயிக்கிறது. இல்லைன்னா அவன் நம்ம காலையில அவனை ஜெயிப்பதை போல ஜெயித்தவனை போல நம்ம இருப்போம், மாலையில தோற்று போனவனை போல இருப்போம். அனைவருடைய ஆவிக்குரிய நிலை அப்படியே போய்விடுகிறது. நாளே உலகம் மிக பயங்கரமானது. வேதம் சொல்லுகிறது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறாதீர். இந்த உலகத்தில் அவனுடைய வாழ்க்கையில உலகம் அவனை திருப்திப்படுத்தாது, உலகம் அவனுடைய ஆத்ம தேவையை சந்திக்காது, உலகம் உன்னுடைய சரீர தேவையும் சந்திக்காது. இரண்டு விதத்துல சொல்ல போனா, உன்னுடைய சரீர தேவையை சந்திக்கும்படியாக நீ உலகத்தில் பிரவேசித்து செயல்படுகிற வேளையில் உன்னுடைய சரீர தேவையும் அது முழுமையாய் சந்திக்காது, உன்னை வெறுமையுள்ள ஒரு மனிதனாக கடைசியில் நிறுத்தும். ஆவிக்குரிய நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில நீ பலனற்றவனாய் பலவான் என்று சொல்லாதபடிக்கு காணப்படும் நிலை குழாய் வழி நடத்தும். 17 ரொம்ப அழகா சொல்றார், உலகமும் அது நீச்சைகளும் முழிந்து போகும். இட்ஸ் அ பாசிங் திங். அதாவது அதனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே அது ஒழிந்து போகக்கூடியதாக காணப்படும். பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு உன்னை அங்கு அழைத்து செல்லும். பெரிய எதிர்பார்ப்போடு கூட அதுல நீ பிரவேசிப்பாய். ஆனா ஏமாற்றத்தோடு கூட நீ திரும்பி வருகிற நபராக காணப்படுவாய். திருப்தி படுத்துவதே இல்லை. ஆகவேதான் இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷனும் திருப்தி அடைவதே கிடையாது. பணம் உள்ளவன் திருப்தி அடைவதில்லை. பல காரியங்களினால் அவன் எழுப்புண்டு, உலகத்தினுடைய பல காரியங்களினால அவன் கசக்கி பிழியப்படுகிறான். ஒரு ஆவிக்குரிய மனிதன் கசக்கி பிழியப்பட்டு எரிகிற சக்கையைப் போல அந்த நாளின் முடிவில் காணப்படுவது ஒரு காலம் இருக்கவே கூடாது. ஜாக்கிரதையா ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், உம்முடைய உணர்வோடும் ஜாக்கிரதையோடும் நான் செய்ய உதவி செய். அப்போ நம்ம செய்கிற வேலைகளும் கூட அவனுடைய பிரசன்னத்தையும் திருப்தியும் நம்ம பார்ப்போம். அது ஒருவேளை உலக பிரகாரமான வேலையை கூட இருக்கலாம், ஆனா அதுல திருப்தியை நம்ம பார்ப்போம். ஏன், காட்ஸ் பிரசன்ஸ் நம்மோடு கூட இருக்கிறதுனால அதை இன்னும் நம்ம மேலாக செய்வோம், இன்னும் திறம்பட செய்வோம், இன்னும் சந்தோஷத்தோட செய்வோம், இன்னும் நிறைவோடு அதுல நாம் காணப்படுவர்களாக இருப்போம். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு இல்லைங்க. உலக பிரகாரமான வேலைகளாக இருக்கலாம், அதெல்லாம் கூட அதுல நம்முடைய ஆவிக்குரிய சத்துவத்தோடு செய்கிற வேளையில் அது இன்னும் அதிகமான பிரயோஜனத்துக்குரியதாய் நமக்கும் மற்றவர்களுக்கும் காணப்படும். உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். ஹி அபாய்டத், என்றென்றைக்கு ஒன்று மாத்திர எப்பொழுதும் காலையிலும் சரி மாலையிலும் சரி மதியத்திலும் சரி அவன் நிலைத்திருப்பான், நிலைத்திருக்கிறவனா காணப்படுவான். அவன் உறுதிப்படுத்தப்பட்டவன். எவ்வளவு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இல்லைங்களா. அதனால நம்முடைய வாழ்க்கையில இதுதான் வேதம் நமக்கு போதிக்கிறது. ஒருவேளை நம்ம நினைக்கலாம் இது நமக்கு எட்டாத கனியா இல்லை. வேதம் சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறதாகவே இன்றைக்கும் இருக்கிறது. மறந்துவிடக்கூடாது. சொல்றாரு 18 வசனத்துல, பிள்ளைகளே இது கடைசி காலமா இருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனால் இது கடைசி காலம் என்று அறிகிறோம். கடைசி காலம் என்றால் என்ன என்றை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கடைசி காலம் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வரைக்கும் இரண்டாம் வரைக்கும் இடைப்பட்ட காலம். ஆகவே நாம் அந்த கடைசி காலத்தில் இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வரைக்கும் இரண்டாம் வரைக்கும். ஆகவேதான் யோவான் அப்பொழுது எழுதும் பொழுது அதை கடைசி காலம் என்று சொல்லுகிறார். இந்த கடைசி காலத்தில் அநேக காரியங்கள் நடக்கும் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதில் ஒன்று, அந்தி கிறிஸ்து கிறிஸ்துவை போல ஆனால் போலியான கிறிஸ்தவம். இந்த இடத்துல சொல்ல போனா போலி கிறிஸ்தவம் தவறான உபதேசத்தின் மூலமாக மக்களை பக்திக்குரிய வாழ்க்கையில் வாழுவதை போலவே காணப்படுகிற ஒரு போலியான கிறிஸ்தவ வாழ்க்கை இது. பக்திக்குரிய வாழ்க்கையில் வாழுவதைப் போலவே நம்முடைய எல்லா காரியங்களும் இருக்கும், ஆனாலும் ஆண்டவருடைய சத்தியத்துக்கு புறம்பான ஒரு வாழ்க்கை முறையாக அது இருக்கும். இங்கே அவர் சொல்றாரு, அவர்களை குறித்து தான் அவர் பேசுறாரு. தொடர்ந்து அவர்கள் சத்தியத்தில் இங்கு இருந்து செயல்பட முடியவில்லை என்பதை குறித்து, அவர்கள் பிரிந்து போனார்கள் என்பதை குறித்து அவர் பேசுகிறார். பிள்ளைகளே, இது கடைசி காலமாயிருக்கிறது. 18 அந்தி கிறிஸ்து வருகிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனால் இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களா இருக்கவில்லை. நம்முடையவர்களா இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். சத்தியத்தோடு உடன்பட முடியாத நிலையில் தங்களுடைய மனநிலையில் காணப்படுகிறவர்கள் சத்தியத்தோடு தங்களை இணைத்துக் கொள்வதை விரும்ப மாட்டார்கள். இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான். சத்தியத்தை போதிப்போமானால் அநேக கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ள விரும்புவது கிடையாது. காரணம், வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்த காரியத்தில் தங்களை அதற்கு உட்படுத்த அவர்கள் விரும்புவதில்லை. தாங்கள் எவ்விதமாய் கிறிஸ்தவம் இருக்க வேண்டும் என்று எண்ணி அவர்கள் வாழ்கிறார்களோ அந்த வாழ்க்கை முறையின்படி வாழவே அவர்கள் விரும்புவார்கள். சத்தியத்தை அவங்க விரும்ப மாட்டார்கள். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது, சத்தியத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழுவதன் மூலமாகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் நிலைத்திருக்க முடியும், பிழைத்திருக்க முடியும். ஆகவேதான் அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நிலையான ஆவிக்குரிய தன்மையை பார்க்க முடிவதில்லை. பொதுவா ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்வு என்பது இல்லாத எந்த ஒரு பரிசுத்தவானையும் நீங்கள் பார்க்க முடியாது. எல்லாருக்கும் சோர்வு உண்டு. ஆனால் அந்த சோர்வில் நாம் மூழ்கி போக மாட்டோம். கர்த்தர் நம்மை விதமாக விடுவதில்லை. கர்த்தர் தம்முடைய உன்னத பலத்தை கொடுத்து அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவராக, பலப்படுத்துகிறவராக, வழிநடத்துகிறவராக, நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியத்தினால நம்ம சோர்ந்து போகிறோமோ அந்த காரியத்துல நமக்கு வெற்றியையும் விடுதலையும் கொடுத்து, அவர் தம்முடைய மாறாத அன்பை நிரூபிக்கிறவராக இருக்கிறதுனால மறுபடியும் நம்மை உயிர்ப்பிக்கிறார், பலப்படுத்துகிறார். இந்த உலகத்தில் இருக்கு மட்டுமாக பாவத்தினுடைய எஞ்சிய தன்மையோடு கூட நாம் போராட வேண்டியவர்களாகவே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில ஒரு காலம் நம்முடைய சொந்த பலத்தினால வாழ முடியும் என்கிற ஒரு சுய நம்பிக்கை வந்து விடக்கூடாது என்பதனால கர்த்தரையே சார்ந்து கொள்ளுகிற உண்மையான ஒரு சார்ந்து கொள்ளுதலுக்கு இது நம்மை வழிநடத்துகிறது. ஆக இதுவும் கூட தோல்வின்னு சொல்ல முடியாது. சோர்வு நம்முடைய வாழ்க்கையில தோல்வி அல்ல. இன்னொரு விசை, ஆண்டவரை நாம் என்ன அதிகமாய் சார்ந்து கொள்வதற்கு எதுவாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிற பாதை என்று தான் நம்ம சொல்லக்கூடும். ஆகவே அவர்கள் பிரிந்து போகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்யறார், 20 வசனத்துல, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். நாம் அபிஷேகம் என்ற வார்த்தையை இங்க வாசித்த உடனே இன்றைய கால கட்டத்தில் முக்கியமாக பெந்தகோஸ்தே மக்கள் மத்தியில் அபிஷேகம் என்று சொல்லுகிற இந்த பதத்தின் அர்த்தமே இல்லாத ஒரு விதத்தில் அவர்கள் எண்ணிக்கொண்டு செயல்படுகிறதை நாம் பார்த்து வருகிறோம். ஆகவே அபிஷேக மிஷன் அதுதான், அபிஷேகம்னா ஆவி அவர்கள் மேலே இறங்குறதும், அவர்கள் ஒருவேளை வெவ்வேறு விதமான வெளிப்பாடு வெவ்வேறு விதமான தங்களை வெளியரங்கமாக்குகிறதும், உள்ள சிலர் குதிப்பாங்க, சிலர் அப்படி ஆடுவாங்க, ஏதாவது ஒரு விதத்தில் ஆவியானவர் அங்கு இறங்கி இருக்கும் பொழுது வெளியரங்கமான சரீர பிரகாரமான சில செயல்பாடுகளின் மூலமாக அதை வெளிப்படுத்தக்கூடிய காரியம் அபிஷேகம் என்று இன்றைக்கு தவறான விதத்தில் விளங்கிக் கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு காரியம். அபிஷேகம் என்பது அதுவல்ல, அபிஷேகம் என்பது அங்ஷன். தேவன் தம்முடைய ஆவியானவரை கொண்டு நம்மை ஆட்கொண்டிருப்பது, தம்முடைய வேதம் சொல்லுகிறது அவருடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடும் அவருக்குள்ளும் இருப்பதாக வாக்கு பண்ணியிருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய ஒத்தாசையும் கொடுத்திருப்பதை இங்கு சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பிரசன்னத்தையும் அவர்களோடு கூட இருக்கும்படியான அந்த நிறைவையும் பெற்றிருப்பதனால் நீங்கள் சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். வேத புத்தகம் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்திருக்கிறார். தவறான கள்ள உபதேசங்களின் மூலமாக அநேக மக்கள் பிரிந்து போகிறார்கள். அநேக மக்கள் தவறான கள்ள உபதேசங்களினாலும் பல வேளைகளில் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க முடியாதவர்களாய் அவர்கள் விலகி போய்விடுகிறார்கள். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி அல்ல. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருப்பதனால் நீங்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கான கிருபையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதை குறித்த விலங்குகளை உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். ஓ, இது சரியில்லை, இது எப்படி காணப்பட முடியும், இது ஆண்டவருக்கு பிரியமா இருக்காது, இது அவருடைய அகாப்பே அன்புக்கு ஏற்றதாக இருக்காது, அவருடைய பிள்ளையாக நான் வாழ்கிறதுனால இதை நான் செய்ய முடியாது, இவ்விதமாகவே நான் வாழ வேண்டியவனாக இருக்கிறேன், விசுவாசத்தின் அடிப்படையில் நான் வாழுவேன், இன்றைக்கு இது எனக்கு பிரச்சனையாய் காணப்பட்டாலும் கர்த்தரை நோக்கி நான் ஜெபித்து அவருடைய கிருபையை நான் சார்ந்து கொள்ளுவேன். அந்த ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தில் வழிநடத்தப்படக்கூடிய விதத்தில் நீங்கள் சகலத்தையும், அதாவது சத்தியத்தையும் அறிந்திருப்பீர்கள். அங்கே அடுத்த சொல்றாரு, சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, சகலத்தையும் அறிந்திருக்கின்றதை குறித்து சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு, சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனாலும், சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இந்த காரியத்தில் சொல்றாரு, சத்தியத்தை நீங்கள் முழு நிச்சயத்தோடு கூட அறிந்திருக்கிறீர்கள், வித் ஆல் சர்டனிட்டி. இது பொய் அல்ல, இது ஆண்டவருடைய வார்த்தை. ஆகவே இதை சார்ந்து கொண்டு வாழுகிற வாழ்க்கையின் மூலமாக நான் பலமுள்ளவனாய் வாழ முடியும், வெற்றியுள்ளவனாய் வாழ முடியும், சாத்தானை நான் மேற்கொள்ள முடியும். இருபத்தி ரெண்டுல இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதரிக்கவனே இல்லாமல் வேறே யார் பொய்யன், பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. குமாரனை மறுதளிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கிடுகிறவன் பிதாவையும் உடையவனாயிருக்கிறான். இயேசுவை மேசியா என்று முக்கியமாக யூதர்கள் மத்தியில் யார் அங்கீகரிக்கவில்லையோ அவர்கள் பிதாவையும் அங்கீகரிக்கவில்லை, பிதாவை அங்கீகரிக்காதவர்கள் குமாரனையும் அங்கீகரிப்பதில்லை. பொதுவாக இன்றைக்கு விதமான உபதேசத்தை போதிக்கிற மக்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், யெகோவா விட்னஸ் போன்றவர்கள் குமாரனை மறுதளிக்கிறார்கள். இயேசு மட்டுமே, ஜீசஸ் ஒன்லி அப்படின்ற ஒரு குரூப் இருக்கு. அவர்கள் இயேசு மட்டுமே என்று தவறான உபதேசங்களினால இவ்விதமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனா நம்ம அறிந்திருக்கிறோம், திரியேக தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூவரும் தனித்தனிவர், மூவரும் ஒருவர். இது ஒரு பெரிய ரகசியம். வேதத்தை முழுமையாக அறிந்து கொள்வதற்கு திரித்துவம் மிக அவசியம். திரித்துவத்தின் மூலமாக வேத சத்தியத்தை நீங்கள் மிக ஆழமாக அறிந்து கொள்வதற்கு முடியும். திரித்துவத்தை மறுதளிக்கும் பொழுது வேதத்தினுடைய அநேக சத்தியங்களை அதனுடைய முழுமையான விதத்தில் போதிப்பது என்பது நமக்கு முடியாத காரியம். அதை நம்ம விளக்கப்படுத்தி சொல்லும்படியான வேளைகளில், ஒருவேளை சத்தியத்தை நாம் பார்க்கிற நேரத்தில் அதை குறித்து பார்ப்பதற்கு எதுவாக இருக்கும். ஆனால் முக்கியமாக மிகப்பெரிய ஒரு தலை. இந்த தியாலஜி கிளாஸ்ல உண்மையாலுமே நான் சொல்றேங்க, இத்தனை வருஷம் ஊழியம் செய்யறானா கூட திருத்துவத்தை குறித்து நான் எளிமையான விதத்தில் போதிக்கப்படுகிற இந்த காரியத்தின் மூலமாக ஓரளவுக்கு இன்னும் அதிகமான விளக்கப்படுத்தக்கூடிய ஒரு விளங்குதலுக்கு உட்படுத்தப்பட்டேன். நம்முடைய தியாலஜி கிளாஸ் ஒருவேளை மற்றவர்கள், ஆனால் உண்மையிலே எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு, ரொம்ப பிரயோஜனமா உண்மையா. அதாவது ஏதோ இதுக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க. லண்டன்ல நான் பைபிள் காலேஜில் படித்ததை விட இன்னைக்கு நான் கற்றுக்கொள்கிறது பெருசாக. ஏன், வெறுமையாய் படிப்பதில் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசும் பொழுது அந்த சத்தியத்தை அவர் மெருகூட்டி புதிதாக்கி உன்னுடைய ஆவிக்குரிய உணர்வுகளுக்கு அவர் தெளிவுபடுத்தும் பொழுது அதனுடைய பிரகாசமும் அதனுடைய மேன்மையும் ரொம்ப அருமையாக இருக்கும். அவை திருத்துவம் என்பது கிறிஸ்தவத்தினுடைய மிக அருமையான ஒரு காரியம். திருத்துவம் என்பது வேதத்தினுடைய அதிமுக்கியமான போதனை. திருத்துவத்தை மறுதளிக்கிறவர்கள் அந்தி கிறிஸ்து, தவறான உபதேசத்தை போதிக்கிறவர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இருபத்தி நாலுல சொல்றார், ஆகையால் ஆதி முதல், ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். சத்தியம் மாறாது, மாறாதுனே. இப்ப நானும் இத்தனை ஆண்டுகளாக இந்த கிருபையின் சத்தியத்தை அறிந்த பின்பு அதே காரியத்தை தான் போதித்துக் கொண்டிருக்கிறேன், அதே காரியத்தை தான் நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே சத்தியம் மாறுவதில்லை. நம்முடைய விளங்குதல் போதுமான அளவு இல்லாததுனால அநேக சமயங்களில் நாம் இந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டிய விதத்தில் விளங்கிக் கொள்ள முடியாமல் போகிறது. ஆனால் காலப்போக்கில் ஆண்டவர் அதே சத்தியத்தை நமக்கு தம்முடைய ஆவியானவரை கொண்டு தெளிவாக நமக்கு விளக்கப்படுத்தி விளங்க பண்ணுகிறார். சத்தியம் மாறுகிறதில்ல. ஆகவேதான் அவர் சொல்றாரு, ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது மாறாது, அதுல நீங்கள் நிலைத்திருப்பீர்கள், ஆனால் பிதாவிலும் குமார் நிலைத்திருப்பீர்கள். ஆகவே சத்தியம் மாறுவதில்லை, இதே சத்தியத்தை தான் போதிக்கிறோம். ஆனால் நம்முடைய விளங்குதல் குறைவாக இருப்பதனால் அநேக வேளைகளில் சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்வதில் குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். 25 சொல்றார், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். நித்திய ஜீவன் என்பது வரப்போகிற ஒரு பரலோக ராஜ்யத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய மேன்மையாக நீங்க எண்ணிடாதீங்க. இன்றைக்கு ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில் அதுக்கு முன்பாக அவன் பாவப்பட்ட ஒரு மனுஷனாக அவனுடைய வாழ்க்கையில் பாவம் என்கிற தன்மையினால ஆளுகை செய்யப்பட்டு வந்தான். ஒரு விதத்தில் சொல்லப்போனா ஆண்டவருடைய அந்த ஜீவனை இழந்து போயிருந்தான். ஆண்டவர் சொன்னார், தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினதுனால அவன் ஜீவ ஆத்மாவானான். ஆகவே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில ரட்சிப்புக்கு வரும் பொழுது தேவனோடு தன்னை அவன் ஒப்புரவாக்கிக் கொள்ளும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும், என்னுடைய வாழ்க்கை சரியில்லை, நீர் மன்னித்து எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தாரும், புதிய ஜீவன், புதிய பலன், புதிய கிருபை. அவனுடைய வாழ்க்கையில தோற்றத்தில் மாற்றம் இல்லை, ஆனா அவனுடைய இருதயத்துல நிச்சயமான ஒரு ரெவல்யூஷன், ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்படுகிறது. அவனுக்குள்ளாய் நித்திய ஜீவன், புதிய ஜீவன் வைக்கப்படுகிறது. அந்த புதிய ஜீவனினால் அவன் வழிநடத்தப்படுகிறான். அதன் மூலமாக இழந்து போன ஆண்டவருடைய காரியங்களில மகிழ்ச்சியும் சந்தோஷமும் போயிருந்த அவன் வாழ்க்கையில மறுபடியுமாக ஆண்டவருடைய காரியங்களில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பெற்று வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த ஜீவன், a new life. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில சத்தியத்தை நம்ம கேட்கறதில்ல. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமயங்களில் சத்தியத்தை கேட்டாலும் அதனுடைய தாக்கத்துக்கு உட்படுத்துவதில்லை, உட்படுத்தப்படுவதில்லை, அல்லது தாக்கத்துக்கு உட்படாமல் போய்விடுகிறோம். ஒன்று, சத்தியத்தை நாம் கேட்கும் பொழுது, இதுதான் சத்தியம்னு சொல்லும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையோடு கூட அந்த சத்தியத்தை இணைந்து நாம் பார்க்கும் பொழுது குறைவு உண்டு என்று சொன்னால், ஆண்டவரே என்னை மன்னியும், இந்த காரியங்கள் எனக்கு அந்நிய காரியமா இருக்கிறதே, எனக்கு உதவி செய்யும். நம்மை தாழ்மைப்படுத்துகிறோம் அநேக சமயங்களில். ஒருவேளை நம்ம சத்தியத்தை கேட்கிறோம், ஆனா அது இல்லைன்றதோடு நம்ம திரும்பி விடுகிறோம். ஆனால் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை செம்மைப்படுத்தும்படியான வழிமுறைகள் வழிநடத்தி செல்லாது. மனந்திரும்புதல். ஆகவேதான் ஆண்டவர் சொல்றார், என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. இந்த சத்தியத்தை பார்க்கிறோமா ஆண்டவரே, இது என்னுடைய வாழ்க்கையில இல்லை. புரோக்கன்னஸ், உடைபட்ட பொதுவா இருதயம் வந்துங்க கடினப்பட்டு போக வாய்ப்பு உண்டுங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், ஆரம்பத்தில் அப்படி தாழ்மையான சிந்தையோடு, அந்த மன புரோக்கன்னஸ், நறுங்குண்ட நறுங்குண்ட இருதயம். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது அவங்க தன்னை தாழ்த்துகிறதிலும் மனந்திரும்புகிறதிலும் தன்னை ஒரு பாவி என்று உணர்கிறதிலும் நல்ல ஒரு நிலைகள் காணப்படும். ஆனால் கொஞ்ச நாள் ஆக ஆக சுயநம்பிக்கை, பெருமை, மேட்டுமை, அன்றைய காரியங்களில் அலட்சியம், அந்த உடைபட்ட இருதய நிலைமை போய்விடும் பொழுது மனந்திரும்புதல் அங்கு செயல்படாமல் போய்விடுகிறது. உடைபடுதல் எங்க இருக்கிறது, அல்லது உடைபட்ட நிலை எங்க இருக்கிறது, அங்கு உடனே மனந்திரும்புதல். ஆண்டவரே வசனம் இப்படி சொல்லுகிறது, உடைய வாழ்க்கையில் அதை தாரும், எனக்கு உதவி செய்யும். அவை ஆண்டவர் சொல்றார், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் பொய்யுரை அல்ல. அந்த நித்திய ஜீவன் உனக்குள்ளாக இருக்கிறதுனால உன்னுடைய வாழ்க்கையில நீ வஞ்சிக்கப்பட போவதில்லை. 26 உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். நீங்க அப்படி வஞ்சிக்கப்பட முடியாது. என்ன ஜீவன் ஆண்டவர் உங்களுக்குள்ளாக கொடுத்திருக்கிறார். 27 நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. நிலைத்திருக்கிறது, இருக்கிறது, போயில்லை. ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த தேவ ஆவியானுடைய அந்த பிரசன்னம், அவருடைய உணர்த்துதல், அவர் கொடுக்கிற அந்த இருதயத்தில் செயல்படுகிற அருமையான செயல்பாடுகள் நிலைத்திருக்கிறது. ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடி அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அப்ப எனக்கு யாருமே போதிக்க வேண்டாம், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இல்லை என்று சிலர் நினைக்கிறது. இல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தெளிவாய் போதிப்பார். சத்தியத்தின் மூலமாக ஒரு சபையில் நீ இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு மனுஷனை வைத்து போதிக்கிறார் என்றா, பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உங்கள் உள்ளங்களில அவர் பேசும்படியாக செயல்படுகிற காரியமும் இதில் உட்பட்டதாகவே இருக்கிறது. சில நினைப்பாங்க எனக்கு யாருமே தேவையில்லை, சில சபைக்கு கூட போகாதவங்க எனக்கு தெரியும், வேதம் தெரியும், அவை நான் சபைக்கு போக வேண்டியதில்லை. ஏன் இப்படி கூடி வருகிறோம்? ஐக்கியம், அன்றைய பிள்ளைகளின் ஐக்கியம், அது ரொம்ப அவசியம், ரொம்ப தேவை. அப்ப யாரு நம்ம கனப்படுத்துறோம்? கர்த்தரை கனப்படுத்துகிறோம், அவருடைய வார்த்தையை கனப்படுத்துகிறோம், அவரை முக்கியத்துவப்படுத்தி அவருக்கு நாம் அந்த இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவர் 28 சொல்றாரு, இப்படி இருக்க பிள்ளைகளே, 27, நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களை நிலைத்திருக்கிறது, ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமா இருக்கிறது. மறுபடியும் அதான் சொல்றாரு, இட்ஸ் ட்ரூத், பொய்யல்ல, அது உங்களுக்கு போதித்தபடி அவரில் நிலைத்திருப்பீர்களாக, வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை. சத்தியம் உங்களை போதித்து வழிநடத்த போதுமானது. ஒருவேளை நீங்க இந்த சத்தியத்துல நான் எனக்கு தேவையான ஆவிக்குரிய காரியத்தை நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்று எங்கேயும் போகாதீங்க. Stick on to that. வேற எங்கேயுமே இல்லை. வேதத்தை பற்றி கொண்டு அதுல தொடர்ந்து நீ போ. உனக்கு அதை உணரவே முடியலன்னா கூட ஹோல்ட் ஆன் டு த வேர்ட் ஆஃப் காட். ஏன்னா ஆவியானவர் அந்த கடினத்தன்மை உடைத்து விடுவார். அட் ஒன் பாயிண்ட் எப்படியாவது நான் உடைப்பார்கள். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களா இருக்கும்படிக்கு அவரை நிலைத்திருங்க. ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, நீ ஆண்டவருடைய பிள்ளையா அவருடைய சத்தியத்தை பின்பற்றும் பொழுது ரெண்டு காரியம் அவனுடைய வாழ்க்கையில நிச்சயம் உண்டு. ஒன்னு, நீ ஒரு காலம் விற்கப்பட்டு போகவே மாட்டேன். மற்றவர்களுக்கு முன்பாக நீ ஆண்டவருடைய காரியத்தில் உன்னுடைய வாழ்க்கையை உட்படுத்திக் கொள்ளுவதனால் ஆண்டவர் உன்னை வெட்கப்படுத்த விடவே மாட்டேன், வெட்கப்பட விடவே மாட்டேன். ஏன்? ஜீவனுள்ள தேவன், வேதத்தின் தேவன். இன்னொன்னு என்ன, உனக்கு ஆண்டவருடைய பிள்ளைக்கு இருக்கிற ஒரு காரியம், அந்த ஹோலி கரேஜ், அவைக்குரிய தைரியம். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை பயமுள்ள வாழ்க்கை. இன்னைக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, நான் என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம். ஒரு விதத்துல சொல்ல போனா ஆண்டவர் இல்லாத வாழ்கிற ஒரு வாழ்க்கை நிலை. இந்த மூன்று எழுத்துல நான் சுருக்கி சொல்லிட முடியும், பயம். எதிர்காலத்தை குறித்த பயம், வாழ்க்கையில தன்னுடைய குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, அதை குறித்து, இதை குறித்து. காரணம், நீ தேவனை சார்ந்து கொள்ளாதனால உன்னுடைய வாழ்க்கையில பயம் உன்னை ஆக்கிரமித்துக் கொள்ளுகிறது, அதன் பிடியில நீ சிக்குண்டு விடுகிறாய். யுவர் காட் அப். ஆனா நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கும் பொழுது நீ வெட்கப்பட விட மாட்டாய். நீ ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு எடுக்கிறதுக்கா நீங்களா கேட்டு. கர்த்தரை நம்பவர்கள் ஒரு கால் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த உலகத்துல ஒருவரும் யாராவது சொல்லுங்கள், நான் ஆண்டவர் உண்மையா பின்பற்றினேன், நான் கர்த்தரனை கைவிட்டேன், நான் கோடிக்கணக்கான ஜனங்கள் சொன்னேன். அவன் சங்கீதக்கு அந்த ஏழை கூப்பிட்டான், நான் கர்த்தர் கேட்டேன். நம்முடைய வாழ்க்கையில ஒன்று தேவை, கர்த்தரில் நிலைத்திருக்கிற வாழ்க்கை இருக்குமானா? ஒன்று, நீ வெட்கப்பட்டு போக மாட்டா, இன்னொன்று தைரியம் உனக்குள்ள இருக்குங்க. யூ வில் பி எ கரேஜியஸ் மேன். வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையில் நீ பயப்பட மாட்டேன், எதை குறித்து நீ பயப்பட ஒரு துணிகரமான இது இல்லை. இது இஸ் எ ஹோலி கரேஜ். கர்த்தர் ஆளுகை செய்கிறார், அவருடைய திட்டம் இல்லாமல் நடைபெறுவதில்லை. கர்த்தருடைய வாழ்க்கையில எதையும் ஒரு நோக்கத்தோடு கூட நடப்பிக்கிறார். அவருடைய அந்த பராமரிப்பு வழிநடத்தலை நீ ஏற்றுக்கொள்கிறாய், நம்புகிறாய். பாதகமான சூழ்நிலை போல காணப்பட்டாலும் இதையும் கர்த்தர் ஏதோ ஒரு சாதகமான காரியத்துக்காக தான் அனுமதித்திருக்கிறார். ஆகவே நான் நம்புவேன். 29, அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதனால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். நீதி என்று சொல்லும் பொழுது கர்த்தருக்குரிய நீதி, அவருடைய வழியில நடப்பது, அவருடைய அன்பின் வழியில் ஒப்புக் கொடுப்பது, அவருடைய கரத்துல நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்பது, அவருடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுப்பது. அவருடைய சித்தத்தை செய்கிறவன் என்று நிலைத்திருப்பான். அவன் தேவனால் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்களுமே தேவனால் பிறந்த ஒரு மனுஷனா, மாம்ச பிரகாரமா நம்ம இந்த உலகத்துல ஒரு மனுஷனாய் பிறந்துட்டோம். ஆனா இந்த உலகத்துல ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அவன் மறுபடியும் ஒரு பிறப்பை அடைகிறான். அதான் நிக்கதமே பாட்டு ஆண்டவர், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இந்த மறுபிறப்புல ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியங்களை அடக்கி இருக்கிறார், அந்த நித்திய ஜீவனை திரும்ப கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார், அந்த அபிஷேகத்தின் மூலமாக அவனை வழி நடத்துகிறார், பராமரிக்கிறார், போஷிக்கிறார். அண்ணனுடைய வாழ்க்கையில நம்ம யோசிப்போம், இந்த சத்தியத்தை இன்றைக்கு நம்ம பார்த்த வெளிச்சத்துல நான் எப்படி இருக்கிறேன்? ஆண்டவரே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை இன்றைய வேதத்தின்படி ஏற்புடையதாக இல்லைனா நம்மை தாழ்த்துவோம். கர்த்தாவே, எனக்கு உதவி செய். உங்களுடைய வாழ்க்கையில எல்லா நாளுமே ஒரே நாள், எப்படின்னா திங்கள் எல்லா நாளும் கர்த்தருடைய நாள் தான். அது கர்த்தருடைய நாள்னா எப்படி? கர்த்தருடைய பிரசன்னத்துக்குரிய நாள் தான். வேலை நம்ம ஒருவேளை உலக பிரகாரம் பல காரியங்களை செய்தாலும் அந்த நாளிலும் அதன் மத்தியிலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவருடைய பலத்தோடு நாம் நிறைவேற்றும்படியான பணியாக இருக்கிறது. ஆகவே இங்க கிழமையும் சரி, செவ்வாய்க்கிழமை, புதன் கிழமை, கர்த்தருடைய பலத்தினால் நாம் பாதுகாக்கப்பட்டு கர்த்தருடைய பலத்தினால நாம் செய்து நம்முடைய வாழ்க்கையில் அதிலும் கர்த்தரை மகிமைப்படுத்தவும், நம்ம வைத்திருக்கிற இடத்துல அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கவும், அவரை மகிமைப்படுத்தவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலை, வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது வெளியில் இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி, நான் ஆண்டவருடைய மறுபடியும் பிறந்த பிள்ளை, அவருக்கு சாட்சியாய் நான் வாழ்வேன், அவரில் நிலைத்திருப்பேன். ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய அருமையான சத்தியத்துக்காய் எமக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்பது எங்களுடைய வாழ்க்கையில வெறுமையாய் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு வழக்கு சொல்லாக அல்ல. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களோடு கூட இருப்பதாக வாக்கு பண்ணின தேவனாக இருக்கிறபடியால், ஒருவேளை நாங்கள் ஊழிய செய்தாலும் சரி அல்ல உலகத்தில் நாங்கள் எங்களுடைய பல காரியங்களை நிறைவேற்றும்படியாக நாங்கள் அழைக்கப்பட்டாலும் சரி, அதிலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தோடு கூட அந்த வேலைகளையும் நாங்கள் நிறைவேற்றுகிற பணியினால நாங்கள் உம்முடைய பலத்தினால சிறக்க செய்யும்படியாகவே, அதன் மூலமாகவும் நாங்கள் புதிய பலனையும் கர்த்தரோடு கூட இருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு கூட நாங்கள் ஆண்டவரே ஒரு நாளை காலையில் ஆரம்பிக்கும் பொழுது மாத்திரமல்ல, அந்த நாளை முடிக்கும் பொழுதும் கர்த்தாவே என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தின் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன வண்ணமாக உம்முடைய கிருபையை பூர்ணமாக எனக்கு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாங்கள் இந்த உலகத்தில் எங்களுடைய நித்திரைக்கு சொல்லுகிற வேளையிலும் கர்த்தருக்கு சித்தமானால் காலில் எழுந்தவரை மகிமைப்படுத்துவேன் என்று கிருபையை நாங்கள் உறங்கும் பொழுதும் அதை சார்ந்து உறங்கக்கூடிய கிருபையை வேதத்தில் சொல்லி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கை எல்லாவற்றில் நீங்கள் எதை செய்தாலும் அவருடைய நாமத்தின் மகிமைக்கு என்று செய்யுங்கள் என்று சொன்ன கர்த்தர், நீங்கள் உறங்கினாலும் சரி சாப்பிட்டாலும் சரி உலகத்தின் வேலையை செய்தாலும் சரி கர்த்தருடைய பணியை செய்தாலும் சரி உடைய மகிமைக்கென்றே நாங்கள் செய்வோம். பரிசுத்த ஆவியானுடைய துணைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.